அடிப்படை வேதாகம சத்தியங்கள் என்கிற இந்த வேதபாட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சகோதரர் சகரியா குணன் அவர்கள் வழங்கும் 15வது வேதபாடம், இயேசு கிறிஸ்து நமது முன்னோடி.
We've been looking at
நாம்
the fact that Jesus came
இயேசு கிறிஸ்து
to save நம்மை us from our sin.
நம்முடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்க வந்தார் என்கிற சத்தியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மட்டுமல்ல, அதற்கும் அதிகமாக சென்று நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக வந்தார். நாம் கடந்த வேத பாடத்திலே நாம் பார்த்தோம், இந்த ரட்சிப்புக்கு மூன்று காலங்கள் இருக்கிறது: கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நாம் இதுவரையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா பாவத்துக்கும் உரிய தண்டனையிலிருந்து நாம் தண்டிக்க ரட்சிக்கப்படுகிறோம். இப்பொழுது நிகழ்காலத்திலே பாவத்தினுடைய வல்லமிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எதிர்காலத்தில் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த பாவத்தின் சூழலிலிருந்தே நாம் ரட்சிக்கப்படுவோம். ஆகவே தேவன் இதற்கு வேண்டிய ஏற்பாடை அவர் செய்திருக்கிறார். நான் கடந்த வேத பாடத்திலே நாம் பார்த்தது போல பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்குள்ளாக இப்பொழுது வாசம் பண்ண முடியும். அவர் நமக்கு ஜெயிக்கும்படியாக வல்லமையை அவர் கொடுக்கிறார், சக்தியை கொடுக்கிறார். அதை காட்டிலும் அதிகமாக நம்முடைய தேவன் நமக்கு தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பியிருக்கிறார். நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக பாவத்திற்கு அவர் நமக்கு மாற்றாக சிலுவையிலே மரித்தது மட்டுமல்ல, நமக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்க அவர் வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இந்த பூமியில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அதிகமாய் அறியப்பட்ட ஒரு பெயர் அல்ல. நம்மளே அநேகர் இயேசுவை ரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம், நல்ல மெய்ப்பர் என்று அறிந்திருக்கிறோம், வழி, சத்தியம், ஜீவன், உலகத்தின் ஒளி, கதவு, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறவர், ஜீவ அப்பம். இப்படி பல பெயர்கள், மிகவும் பிரபலமான பெயர்கள் இயேசுவுக்கு கிறிஸ்தவர் மத்தியிலே. ஆனால் என்றைக்காவது நீங்கள் இந்த பெயரை கேட்டிருக்கிறீர்களா? இயேசுக்குரிய பெயர், அவர் நமக்கு முன்னோடினவர் என்கிற பட்ட பெயர். அது எபிரேயர் 6வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேயர் என்கிற புத்தகமானது இயேசு கிறிஸ்துடைய மனிதத்துவத்தை குறித்து பேசுகிறது. மற்ற எந்த புதிய ஏற்பாட்டில் மற்ற எந்த புத்தகங்களை காட்டிலும் இந்த புத்தகம் அதிகமாக அவருடைய மனுஷத்துவத்தை விவரித்து சொல்கிறது. ஆகவேதான் பிசாசு எபிரேயரை நீங்கள் அதிகமாய் வாசிக்க வேண்டாம் என்று எண்ணுகிறார். நான் இந்த எபிரேயர் புத்தகமானது அநேக கிறிஸ்தவ மத்தியிலே, விசுவாசிகள் மத்தியிலே பிரபலமான புத்தகம் அல்ல. அது எனக்கு வியப்பாகவே இல்லை. ஏனென்று சொன்னால், பிசாசுக்கு நீங்கள் எபிரேயரை வாசித்தால் நீங்கள் ஒரு ஜெயத்தின் வாழ்க்கைக்குள்ளாய் வந்து விடுவீர்கள் என்று அறிந்திருக்கிறான். நீங்கள் ஜெயத்தின் வாழ்க்கைக்குள்ளாய் வருவதற்கான விருப்பம் இல்லை. எபிரேயர் புத்தகத்திலே அங்கே இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை வலியுறுத்தும் பொழுது, அதே நேரத்தில் அது தெய்வத்துவத்தை குறித்தும் பேசுகிறது. நாம் எப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவனுடைய மனிதத்துவத்தை வலியுறுத்தி பேசுகிறோமோ, அதே நேரத்திலே நாம் அவர் தேவன், தேவத்துவமும் உள்ளவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே தான் எபிரேயருக்கு எழுதும் பொழுது அவருடைய பாரமானது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த சத்தியத்தை வலியுறுத்துகிறார், இயேசு 100க்கு 100 மனிதர் என்றும். ஆகவே அவர் இந்த எபிரேய புத்தகத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், முதல் அதிகாரத்திலே அவர் 100க்கு 100 தேவனாயிருந்தார் என்பதை வலியுறுத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலே எந்த புத்தகமும் இயேசு கிறிஸ்து எபிரேயரிலே அவருடைய தெய்வத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டது போல வேற எந்த புத்தகத்திலும் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அங்கிருந்து அவர் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து 100க்கு 100 தேவனாயிருந்தவர் மட்டுமல்ல, அவர் 100க்கு 100 மனிதனாகவும் இந்த பூமியில இருந்தார் என்பதை அவர் சொல்ல விரும்புகிறார். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் 100க்கு 100 தேவனாகவும் இருந்தார், அவர் 100க்கு 100 மனிதனாகவும் இருந்தார். ஆனால் அநேக மக்களாலே அவர் தேவனாய் இருந்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அவர் மனிதன் தான் என்று எண்ணினார்கள். அவர் ஒரு சிலர் மட்டுமே அந்த நாட்டிலே இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தார் என்பதை அறிக்கையிட்டார். பேதுரு ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார், இவர் மனிதன் மட்டுமல்ல, இவர் சர்வ வல்லமுள்ள தேவன், இவர் திருத்துவத்தில் 2வது நபர் என்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவ மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், எல்லா கிறிஸ்தவருமே இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சில வித்தியாசமான மத தீவிரவாத குழுக்கள் இருக்கிறது, அது இயேசுவை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை, கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது இருந்த பிரச்சனையை விட இப்பொழுது அது மாறாக இருக்கிறது. இன்றைக்கு அவர் 100க்கு 100 மனிதன் என்கிற காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவரால் முடியவில்லை. ஆகவே எது தவறான உபதேசம்? உதாரணமாக ஒரு மனிதன் நம்புகிறார் இயேசு கிறிஸ்து 100க்கு 100 மனிதனாக இருந்தார், ஆனால் 100க்கு 100 தேவனாக இல்லை என்று சொன்னால் அதை நாம் துருபதேசம் என்று சொல்கிறோம். கண்டிப்பாக. ஆமா, அது துருதுபதேசம். இப்பொழுது மாற்றி சொன்னால் எப்படி? உதாரணமாக ஒரு நபர் சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்து நூற்றுக்கு நூறு தேவன் என்று நம்புகிறேன், ஆனால் நூற்றுக்கு நூறு மனிதனாக இந்த பூமியில் வாழவில்லை என்று சொன்னால் அதுவும் அதே விதமாக துருபதேசம் தான். நூற்றுக்கு நூறு மனிதன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் பாவமாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை, ஏனென்றால் பாவம் என்பது மனிதன் உண்டாக்கும் பொழுது மனிதனுடைய ஒரு பகுதியாக தேவன் பாவத்தை உண்டாக்கவில்லை, ஆனால் முழுமையா நம்மை போல அவர் இருக்கிறார். எல்லா விதத்திலையும் தம்முடைய சகோதரரை போலவே அவரும் பூமியில் வந்தார் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 2:17 வாசிக்கிறோம், நாம் எபிரேயர் 4:15 நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்றும் வாசிக்கிறோம். ஆனால் அவரிடத்தில் பாவமே இல்லை, அவர் முழுமையாக பாவத்திலிருந்து விலகியிருந்தார். அவர் பரிசுத்தமுள்ளவராயிருந்தார், தூய்மையுள்ளவராயிருந்தார், கரையற்றவராயிருந்தார். அவர் பரிசுத்தமாய் பிறந்தபடினாலே, பரிசுத்தாவினாலே பிறந்தபடினாலே பரிசுத்தமாய் பிறந்தார். ஆனால் அவர் நம்மை போல மனிதனாக இருந்தபடினாலே நம்மை மாதத்திலேயும் எல்லாவற்றிலும் அவர் உண்டாக்கப்பட்டிருந்தார். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார், ஏனென்றால் அவர் தானாக அவர் தேவன் தனக்கு கொடுத்ததான அந்த ஏதுக்களை தேவனாக இருப்பதிலே அவர் பயன்படுத்தவில்லை. ஆகவே அவர் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்க முடியும். எபிரேயர் 6:20 வாசிக்கிறோம், அவர் நமக்கு முன்னோடினவராக இருக்கிறார். முன்னோடி என்றால் அவர் நமக்கு முன்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறவர், அதே ஓட்ட அந்த ஓட்ட பாதையிலே அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் வேறொரு ஓட்ட பாதையிலே ஓடிக்கொண்டிருந்தால் அவர் நமக்கு முன்னோடினவராக இருக்க முடியாது, அதே ஓட்ட பாதையிலே தான் அவர் ஓடுகிறார். ஆகவே அவர் நமக்கு முன்னோடினவர் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு பிறகு எபிரேயர் 12:1 ஒன்று இரண்டு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், இந்த ஓட்டத்தை பொறுமையோட இயேசுவை நோக்கி கொண்டு நாம் ஓட கடுவோம், ஏனென்றால் அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முறுக்கிறவருமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு எப்படி நாம் இந்த ஓட்டத்தை நாம் ஓட முடியும்? அவர் நமக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக ஓடவில்லை என்று சொன்னால் நாம் அவரை பார்த்து ஓட முடியாது. அவர் வேற எங்கேயாவது ஓடிக்கொண்டிருந்தால் நாம் எப்படி அவரை பார்த்து ஓடிக்கொண்டிருக்க முடியும்? இதுதான் அவர் நூற்றுக்கு நூறு மனிதர் என்று நம்மை நம்ப வைக்கிறது. அவர் நாம் சோதிக்கக்கூடிய அதே சோதனைகளை அவரும் சோதித்தார், நான் சந்திக்கிற சோதனைகளை அவரும் சந்தித்தார். அவருக்கு எனக்கு என்ன ஏதுக்கள் இருக்கிறதோ அதை காட்டிலும் அதிகமாக அவருக்கு எந்த ஏதுக்களும் இல்லை என்றால் தம்முடைய சகோதரர்களைப் போல எல்லா விதத்திலும் அவர் மாறினார் என்று வாசிக்கிறோம். இவரே 2:17 வாசிக்கிறோம், அவர் தம்முடைய சகோதரரைப் போல எல்லா விதத்திலும் அவர் இருக்க வேண்டியதாக இருந்தது என்று வாசிக்கிறோம். அப்பொழுது மட்டுமே அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராக மாற முடியும் என்று வாசிக்கிறோம். எல்லா விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. ஆகவே நடைமுறை காரியங்களிலே இதனுடைய பொருள் என்ன? நாம் நம்முடைய பாவத்திற்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம் என்றால், நாங்கள் மனிதர்கள் தானே, ஏதோ மனிதன் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக பாவம் செய்ய வேண்டும் என்பது போல சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லை என்று சொன்னால் நாம் பாவம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும், என்றைக்கும் பாவம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆனால் இயேசுவும் மனிதனாக இருந்தார், அவர் எப்படி பாவம் செய்யாமல் இருந்தார்? உடனடியாக நீங்கள் இப்படி என்னெல்லாம், அவர் தேவனா இருந்தார். இப்பொழுது கேள்வி என்ன எழும்புகிறது என்று சொன்னால், அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் தேவனா இருந்தபடினாலே இருந்த ஏதுக்களை அவர் பயன்படுத்தினாரா? அப்படியான எனக்கு மாதிரியாக இருக்க முடியாது. அதுக்கு கேள்விக்கு அப்பாற்பட்டது. யாரையும் அவர் பார்த்து என்னை பின்பற்று என்று சொல்லி சொன்னது தவறு. என்று சொன்னால், ஆண்டவரே நான் மனிதன், நீர் தேவன், நானும் எப்படி பின்பற்றுவேன்? ஆனாலும் இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். பவுல் 1 Corinthians 11:1 சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருந்தார். பிலிப்பியர் 3:17 பவுல் சொல்லுகிறார்,
make me an example and make others an example who are following Christ.
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை உங்களுக்கு மாதிரியாக்கிக் கொள்ளுங்கள், என்னை மாதிரியாக்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது சாத்தியமான ஒன்று என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்மை போலவே மனித தன்மை உள்ளவராக இருந்தார், நம்மை போலவே எல்லா விதத்திலும் ஒப்பாக இருந்தார். ஆனால் அவரிடத்தில் பாவம் இல்லை. அந்த ஒரு விஷயத்திலே நமக்கு ஒரு வித்தியாசம். நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அவர் சோதனையுடைய இழுப்பை நீங்களும் நான் உணர்கிற அந்த இழுப்பை அவரும் உணர்ந்தார். அவர் அந்த இழுப்பை உணரவில்லை என்று சொன்னால் அவர் சோதிக்கப்பட்டார் என்று நாம் சொல்லவே முடியாது. ஆனால் இழுப்பு என்பது அது சோதனை, அது பாவம் அல்ல. இந்த புவியீர்ப்பு விசை நம்மை கீழ்நோக்கி இழுப்பது போல இயேசு அந்த தண்ணீர் மேலே நடந்த பொழுது, மத்தேயு 14:14 வாசிக்கிறோம், அவர் கலிலேயா கடலிலே தண்ணீர் மேலே நடந்தார். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், அவர் அந்த நேரத்திலே இந்த அவரை கீழ்நோக்கி இழுக்கக்கூடிய புவியீர்ப்பு விசையை அவரும் உணர்ந்தாரா? நீங்களும் நானும் உணர்கிறது போல இல்லை, இல்லை, அவர் தேவனாக இருந்தார். ஆகவே புவியீர்ப்பு விசை உணரவில்லை என்று சொல்லுகிறீர்களா? அப்படியானால் அவர் தண்ணீரில் நடந்ததிலே அது ஒரு அற்புதமே அல்ல. சர்வ வல்லமுள்ளவர் தண்ணீரிலே நடப்பது என்பது அவர் தண்ணீர் மேலே பறக்க முடியும், அதில் ஒன்றும் அற்புதம் இல்லை. அது எப்பொழுது அற்புதம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் 100 மனிதனாயிருந்தார். அவர் அந்த புவியீர்ப்பு விசையினுடைய அந்த இழுப்பை அவர் உணர்ந்தார். அதை மேற்கொண்டு தண்ணீர் மேல் நடந்தார். அதற்கு பிறகு பேதுருவை பார்த்தும் சொன்னார், நீ என்னை பார்த்து இருப்பாய் என்று சொன்னால் நீ இந்த அற்புதத்தை அனுபவிக்கலாம் என்று சொன்னார். பேதுருவும் தண்ணீர் மேல் நடந்தார். ஆகவே இங்கே நாம் என்ன பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நம்மை போலவே ஒரு மனிதனாக வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவரும் அந்த இழுப்பை அவர் உணர்ந்தார். அது புவியீர்ப்பு விசை அல்ல, பாவம் மரணம் என்கிற இழுப்பை உணர்ந்தார். அதுதான் சோதனை. ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாவம் செய்திருந்திருப்பானால் மரணத்துக்குள்ளாய் வீணடுத்திருக்கும். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை, அந்த இழுப்பை உணர்ந்தார், ஆனால் அதை மேற்கொண்டார். அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை தரக்குறைவாக பேசுகிறார்கள். இல்லை இல்லை, அவர் அந்த இழுப்பை உணரவில்லை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அது ஒரு பெரிய காரியமே அல்ல அல்ல. அவர் சோதனையை சந்திக்கும் பொழுது அது ஒரு பெரிய காரியமே அல்ல. உதாரணமா பிசாசு இயேசுவை பார்த்து இந்த அப்பங்களை கல்லாய் மாற்ற முடியாது, கல்லுகளை அப்பமாய் மாற்ற முடியாது சொன்னார். அவர் அந்த கல்லுகளை அப்பமாய் மாற்றிருந்திருக்க முடியுமா? அது முடியும் என்று சொன்னால், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்னால், அவர் பாவம் செய்திருக்க முடியும், ஆனால் அவர் செய்யவில்லை. அவருக்கு அந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி கூடாத காரியமாக இருந்தது என்று சொன்னால் அங்கே சோதனை இல்லை. சோதனை எப்பொழுது இருக்கிறது என்று சொன்னால் அதற்குரிய சாத்தியம் இருந்தால் தான் அங்கே சோதனை இருக்கிறது. சாத்தியமே இல்லை என்று சொன்னால் அங்கு சோதனை இல்லை. உப்பரியின் மேலிருந்து தேவாலயத்தின் மேலிருந்து கீழே குதி என்று சொல்லும் பொழுது இயேசு கீழே விழுவதற்கு ஒரு சாத்தியம் இருந்ததா? நாம் கண்டிப்பாக அவர் கீழே குதித்திருந்திருக்கலாம், ஆனால் அவர் குதிக்கவில்லை. அவர் குதித்திருந்தால் பாவம் செய்திருந்திருப்பார், அவர் மறித்திருந்திருப்பார், ஆனால் அவர் குதிக்கவில்லை. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சோதனையை உண்மையாலுமே சந்தித்தார் என்று நாம் சொல்ல வேண்டும். அவர் நடிக்கவில்லை. ஒரு நாடகத்திலே ஒரு மனிதன் அவன் சோதிக்கப்படுகிறது போல நடிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை அப்படி அவர் நடிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டாம். அவர் உண்மையாலுமே சோதிக்கப்படவில்லை, ஆனால் சோதிக்கப்படுவது போல நடித்தார் என்று சொல்ல வேண்டாம். அது ஒரு அவமதிப்பு. அநேகர் இயேசு கிறிஸ்துவை அவமதிக்கிறார்கள். அவர் உண்மையாலுமே சோதிக்கப்படவில்லை என்று சொல்லி அவமதிக்கிறார்கள். நம்மை போல அவர் சோதிக்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். பின்னால் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் என்ன நடித்தாரா, நாடகம் நடித்தாரா? நாம் கிறிஸ்துவை கனப்படுத்த வேண்டும். அவர் ஒரு நடிப்பு செய்யவில்லை, உண்மையாலுமே சோதனை அவர் சந்தித்தார், அதை ஜெயித்தார். நான் சொல்ல போனால் பிசாசு இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. நீங்கள் அதை அறிந்து கொண்டால் உங்களுக்கு பாவத்தின் மேலே ஜெயம் கிடைக்கும் என்று அவன் அறிந்திருக்கிறான். உங்களுக்கு ஜெயம் கிடைக்க அவன் விரும்பவில்லை. உங்கள் வாழ்க்கை முழுமாய் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அறிந்திருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்த பிறகு 16 நான் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் மறுபடியும் பிறந்த பிறகு தண்ணீர் ஞானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகும் கூட நான் அநேக கிறிஸ்தவர்களைப் போலவே நானும் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். வித்தியாசமே இல்லை. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையிலே நான் ஒன்றை பார்த்தேன், நான் கிருபைக்கு கீழாய் வந்திருந்தால், ரோமர் 6:14, நான் கிருபைக்கு கீழாய் இருந்தால் பாவத்தின் மேல் எனக்கு என் மீது பாவத்திற்கு வல்லமை இருக்காது என்றால், அந்த நாட்களில் தேவனுடைய கிருபைக்கு கீழாய் வருவது என்றால் என்ன என்பதை விளங்காமல் இருந்தேன். தேவனுடைய கிருபையை மன்னிப்பு என்கிற பதத்திலே அறிந்திருந்தேன், ஆனால் அதற்கு மேலே உள்ள நிலையான பாவம் என் மீது ஆளாது என்கிற அந்த நிலையை நான் அனுபவிக்கவில்லை. ரோமர் 6:14. எப்பொழுதுமே என்னுடைய சாக்கு போக்கு என்னவென்றால், நான் மனுஷன் தானே, ஆனால் இந்த சத்தியத்தை நான் பார்த்தபொழுது, அதாவது இயேசு கிறிஸ்து என்னை போலவே வந்தார், என்னை போலவே மாம்சத்திலே வந்தார், என்னை போல வந்தார் என்று பார்க்கும் பொழுது, அவர் என்னை போலவே சோதிக்கப்பட்டார் என்பதை அறிந்த பொழுது, அந்த நாளிலே பார்த்த பொழுதே இரண்டு காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது. ஒன்று, எனக்கு என்னுடைய பாவத்திற்கென்று இனிமேல் சாக்கு போக்க சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதுவரை என்னுடைய சாக்கு போக்கெல்லாம் இயேசு தேவனாய் இருந்தார், ஆகவே அவர் பாவத்தை மேற்கொண்டார். இப்பொழுது நான் அதை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் தேவனாக இருந்த பொழுதும் தேவனுக்குரிய ஏழுக்களை அவர் பயன்படுத்தவில்லை. அதைத்தான் நாம் பிலிப்பியர் 2:5 வாசிக்கிறோம். அவர் தம்மை தம்மை வெறுமையாக்கினார். அவர் எதிலிருந்து தம்மை வெறுமையாக்கினார்? அவர் இந்த பூமிக்கு வந்தபொழுது எதிலிருந்து தம்மை வெறுமையாக்கினார்? அவர் தம்முடைய தெய்வத்துவத்திலிருந்து அவர் வெறுமையாக்கவில்லை. ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருந்தார். தேவன் எப்பொழுதுமே தேவனாக இல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே அவர் மக்களுடைய பாவங்களை மன்னித்தார். ஆனால் அவர் எதிலிருந்து அவர் தம்மை வெறுமையாக்கினார் என்று சொன்னால், அந்த தெய்வத்துவத்தின் அந்த ஏதுக்களிலிருந்து அவர் தம்மை வெறுமையாக்கினார். உதாரணமாக, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், ஆனால் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அந்த வல்லமையை பயன்படுத்துவதற்கு மறுத்துவிட்டார். என்றால் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஆகவே தான் அந்த அத்தி மரத்திலே கனிகள் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் அறியவில்லை. தூரத்திலிருந்து கிட்டே வந்துதான் அவர் பார்க்க வேண்டியதா இருந்தது. அக்கணி இருக்கிறதா என்பதை,
அவர்
இரண்டாம் வருகையில் எப்பொழுது பூமிக்கு வருவேன் என்பதையும் அவர் அறியாதிருந்தார். அவர் அதை சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், இந்த மனுஷ குமாரனுக்கு அவர் வருவேளை தெரியாது, பிதாவானவர் தவிர வேறு யாரும் அறியார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி? ஏனென்றால் அவர் தன்னைத்தானே ஒரு வரம்புக்குட்படுத்திக் கொண்டார்.
But when he was on earth, he limited.
ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது தம்மையே அவர் வரம்புக்குட்படுத்திக் கொண்டார். தேவன் ஒரு காலம் களைத்து போகிறவரே அல்ல. சங்கீதம் 121 வாசிக்கிறோம், தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, ஆனால் இயேசு படகிலே தூங்கினார். ஏனென்று சொன்னால் அவர் தன்னைத்தானே ஒரு வரம்பு கோட்படுத்திக் கொண்டார். அவர் தெய்வத்தினுடைய அந்த ஏதுக்களை, அவர் தேவன் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை என்கிற அந்த ஏதுவை அவர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அவர் தன்னை வரம்புப்படுத்தி இல்லாவிட்டால், வரம்புக்குட்படுத்தவில்லை என்று சொன்னால் நமக்கு மாதிரியா இருக்க முடியாது. இரண்டாவதாக, எனக்கு பெற்றுக்கொள்ள முடியாத ஏதுக்களை அவர் பெற்றுக்கொள்ளதா இருந்திருந்தார் இருந்திருந்ததே ஆனால் எனக்கு அவர் மாதிரியாக இருந்திருக்க முடியாது. எனக்கு எந்த ஏதுக்கள் எல்லாம் தயாராக பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிறதோ அதை தான் அவரையும் பயன்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் அவரை பயன்படுத்தினார் பாவத்தை மேற்கொள்வதற்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு நான் சொன்னது போல இரண்டு காரியங்கள் நடந்தது. ஒன்று, பாவத்திற்கு நான் சாக்கு போக்க சொல்ல முடியவில்லை. ஏனென்று சொன்னால் நான் மனுஷன், ஆகவே நான் பாவம் செய்ய முடியும் செய்துதான் ஆவேன் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து என்னை போல மனுஷனாக வந்தார், அவர் பாவம் செய்யவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இரண்டாவது காரியம் என்ன என்று சொன்னால், எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. ஒரு மனிதனால் செய்ய முடியும் என்று சொன்னால் என்னாலையும் செய்ய முடிய வேண்டும், செய்ய முடியும். இரண்டாவது விளக்கத்தை நான் உங்களுக்கு பயன்படுத்துகிறேன். எங்கேயாவது இந்த பூமியிலே ஒரு தீவு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த தீவிலே வந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் மீதி இருக்கக்கூடிய நாகரிக வாழ்க்கையிலிருந்து அவர்கள் தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். மனுஷ ஆரம்பத்திலிருந்து, மனித வர்க்கத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அந்த தீவின் நடுவிலே ஒரு ஆறு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அங்கே யாருக்குமே அந்த ஆற்றிலே நீச்சல் அடிக்கவே தெரியாது என்று வைத்துக் கொள்வோம். எத்தனையோ சந்ததியாக, சந்ததியின் பின் சந்ததியாக யாருமே நீச்சல் அடிக்க கற்றுக்கொள்ள முடியவில்லை. தண்ணீருக்குள்ளே போனால் அவர்கள் முழுகி விடுவார்கள் என்பதைத்தான் அறிந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் மனிதனுடைய சரீரமானது தண்ணீரை காட்டிலும் அதிக அடர்த்தியா இருக்கிறபடினாலே அவர்கள் அமுகி முழுகி போய் விடுவார்கள். ஆகவே தண்ணீரில் மிதப்பது என்பது கூடாத காரியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவை சந்ததி சந்ததியாக நீரிலே யாரும் நீச்சல் அடிக்க முயற்சிக்க மாட்டார்கள் என்றால் அவர்கள் முழுகி விடுவார்கள். இப்பொழுது ஒரு மனிதர் ஒரு நாகரிகம் அடைந்த வாழ உலகத்திலிருந்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களை பார்த்து, ஏன் இங்கே ஒரு ஆறு இருக்கிறது, ஏன் நீங்கள் நீச்சல் அடிக்க கூடாது என்று சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், கூடாது காரியம் என்று சொல்லுகிறார். ஒரு சரீரம் தண்ணீரை கட்டணம் அடர்த்தியா இருக்கிற அப்படின்னாலே முழுகி விடுவார்கள், ஆகவே முடியவே முடியாது என்று சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், இல்லை, கொஞ்சம் நீங்கள் பிரயாசம் எடுத்தால் நீங்கள் நீச்சல் அடிக்கலாம் என்று சொல்லி இந்த மனிதர் நீச்சல் அடித்து ஆற்றை கடந்து அடுத்த பக்கம் செல்கிறார். அவர் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஓ, இந்த சரீரமானது எங்களுடைய சரீரத்தை காட்டிலும் வித்தியாசமான சரீரமோ என்று உணர்கிறார்கள் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அதை சோதித்து பார்க்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் ஒரே சரீரம் தான். இப்பொழுது என்ன நடக்கிறது? இவர்களுக்கு விசுவாசம் வந்துவிட்டது. இவர்களும் அந்த புவி ஈர்ப்பு விசையை மேற்கொண்டு நீச்சல் அடிக்க முடியும் என்கிற ஒரு விசுவாசத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் செய்கிறதை பார்த்து விட்டார்கள். இதுதான் எனக்கும் நடந்தது. இயேசு கிறிஸ்து என்னை போலவே சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யாதவராயிருந்தார். அந்த பாவம் என்கிற அந்த பிரமாணமானது கீழே அவரை நோக்கி இழுக்கவில்லை. அவர் பாவத்துக்கு தன்னை விட்டுக் கொடுக்கவில்லை. இந்த ஒரு மனிதர் அவர் நீச்சல் அடிக்க முடிந்தது. அவர் முழுகவில்லை. ஆகவே அதை பார்க்கும் எனக்கு விசுவாசம் வருகிறது, நானும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி. இந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்று பிசாசு விரும்புகிறான். நீங்கள் ஜெயாலியாய் மாற பிசாசு விரும்பவில்லை. நீங்கள் எப்பொழுதும் தோற்கடிக்கப்பட்ட கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். நீங்கள் வாழ்க்கை முழுவதும் தோற்கடிக்கப்பட்டதா இருந்தது போலவே இனிமேலும் தோற்கடிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எழுந்திருந்து தேவன் என்னுடைய கோபத்தின் மீது வெற்றி கொள்ள கிருபை கொடுத்தார் என்று சொல்ல முடியும். விச்சையின் மேல், கண்களின் சிலே, கசப்பிலே, பெரும் பொறாமையிலே இப்படிப்பட்ட பாவங்களை வெற்றி கொடுத்தார் என்று சொல்ல முடியும். மிகவும் அரிதா இருக்கிறது இப்படிப்பட்டவர்களை பார்ப்பதற்கு. ஒரு 1000 மக்களிலே ஒரு நபரை பார்த்தாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லலாம். ஏன்? பிசாசு அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். அந்த சத்தியத்தை காணாதபடிக்கு இயேசு கிறிஸ்து அவளை போல வந்தார், அவரை போல சோதிக்கப்பட்டார். சத்தியத்தை பார்க்காதபடிக்கு குருடாக்கி விட்டான்.
But you need not be blind anymore.
ஆனால் நீங்கள் இனியும் குருடராய் இருக்க, விழியிழந்தோராய் இருக்க விரும்ப தேவையில்லை. நான் இன்னொரு விளக்கத்தை சொல்கிறேன். ஒரு தூதர் இந்த பூமிக்கு வருகிறார். அவர் உங்களுக்கு நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுக்கிறார். அவர் அந்த நீச்சல் குளத்திலே அப்படியே பறந்து செல்லுகிறார். என்னை பின்பற்று என்று சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நான் தூதரை உன்னை பின்பற்ற முடியாது. நான் உன்னை மெச்சிக்கொள்ளலாம், உன்னை பின்பற்ற முடியாது. ஏனென்றால் நீ புவியீர்ப்பு விசைக்கு உட்பட்டவன் அல்ல, ஆனால் நான் உட்பட்டவன். நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் நீச்சல் நீ உடைய இறகுகள் எல்லாம் கழற்றி வைத்து விட்டு என்னை போல ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள். அந்த தூதன் என்னை போல ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு அந்த நீச்சல் குளத்திலே குதித்து நீச்சல் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தால் அது நல்லது, என்னை பின்பற்றலாம் என்று சொல்லலாம். இல்லாவிட்டால் நாம் மெச்சிக்கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மை போல இல்லை என்று சொன்னால் அவர் நம்மிடத்திலே சொல்லுவதெல்லாம் என்னை பார்த்து மெச்சிக்கொள், நான் எப்படி பாவத்தை மேற்கொண்டேன் என்பதை வியந்து பாராட்டு புகழ்ந்து சொல் என்று சொல்லுவார். ஆனால் அப்படி அவர் சொல்லவே இல்லை. இயேசு நம்முடைய முன்னோடியாய் இருக்கிறார், நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பொறுமையோட இந்த விசுவாசத்தை ஓட்டத்தை நாம் ஓடுவோம். இந்த விளக்கங்கள் நமக்கு இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்கு தெளிவாய் விளங்கிக் கொள்வதற்கு உதவி செய்கிறது. நான் இன்னும் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பில்லியனர் என்று வைத்துக் கொள்வோம், பில்லியன் கணக்கான பணத்தை வைத்திருக்கிறார். அவர் மேலை நாட்டிலிருந்து வந்தவர் என்று வைத்துக் கொள்வோம், பணக்காரர். அவர் இந்திய தேசத்துக்கு வருகிறார். அங்குள்ள அந்த அங்கு குடிசைவாழ் பகுதியிலே உள்ள மக்களுக்கு எப்படி கடன்படாமல் வாழ முடியும் என்பதை சொல்லிக் கொடுக்க முடியாது வருகிறார். கொஞ்சம் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து எப்படி கடன்படாமல் வாழ்க்க முடியும் என்று வருகிறார். தங்களுடைய சிறு குடிசைகளை அந்த பகுதியிலே துப்புரவில்லாத பகுதிகளிலே அவர்கள் சம்பாதிக்கிற கொஞ்சம் பணத்தை வைத்து எப்படி சுகாதாரமாக காற்றுக்கொள்ள முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஒரு பில்லியனர், அவருக்கு ஒரு கிரெடிட் கார்டு இருக்கிறது. அவர் ஏடிஎம் மிஷினிலே போய் ஆயிரக்கணக்கான டாலர் மதிப்புள்ள பணத்தை அவர் எடுக்க முடியும். அவர் இங்கே வருகிறார். அவர் இந்த குடிசை வாழ் பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களைப் போலவே வேலை செய்கிறேன், செங்கலை சுமந்து செல்கிறேன் அல்லது கட்டுமான பணியை செய்கிறேன், ஒரு மாதம் 1,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அல்லது எவ்வளவு நீங்கள் சம்பாதிக்கிறோம் அது போல சம்பாதிக்கிறேன். உங்களை காட்டிலும் அதிகமாக நான் பணம் சம்பாதிக்க மாட்டேன், உங்களைப் போலவே நானும் வந்திருக்கிறேன். நான் இங்கேயும் உங்களைப் போலவே ஒரு குடிசை வீட்டை நான் கட்டுகிறேன். நான் உங்களுக்கு எப்படி கடன் இல்லாமல் குடிசையை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று காண்பிக்கிறேன். நான் கடன்படாமல் வாழ வேண்டும் என்பதை இப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். சுத்தமான தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கிறேன் சொல்லுகிறார். அவர்கள் இவரை கவனிக்கிறார். He secretly goes to some ATM machine. அவர் யாருக்கும் தெரியாதபடி ரகசியமாக கொஞ்சம் போய் கிரெடிட் கார்டில் போட்டு கொஞ்சம் பணம் எடுத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அவர் ஏமாற்றுகிறார். அவர்கள் இவர் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறதை பார்த்தால், ஓ நீ ஒரு பில்லியனரா இருக்கிறபடினாலே உனக்கு கிரெடிட் கார்டு இருக்கிறபடினாலே நீ அப்படி செய்கிறாய், எங்களாலே செய்ய முடியாது. இல்லை, அவர் சொல்றார், நான் ஏடிஎம் மிஷினுக்கு நான் போகவே மாட்டேன், எனக்கு கிரெடிட் கார்டு இருக்கிறத நான் பயன்படுத்த மாட்டேன் என்று பில்லியனர் சொல்கிறார். நான் என்னுடைய ஏதுக்களை நான் எந்த நாட்டிலிருந்து வந்தேனோ அந்த நாட்டிலே உள்ளதான ஏதுக்களை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏதுக்களை மட்டுமே நானும் வைத்துக் கொண்டு வாழ்வேன் என்று சொல்கிறார். அவர் தன்னுடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவராக இருந்தால் ஒரு காலம் அவர் தன்னுடைய கிரெடிட் கார்டை பயன்படுத்த மாட்டார். அவர் இவர்களைப் போலவே வாழ்கிறார், இவர்களைப் போலவே வேலை செய்கிறார், இவர்களைப் போலவே சம்பாதிக்கிறார், இவர்களைப் போலவே வாழ்கிறார். அப்படிப்பட்ட மனிதன் மற்றவர்கள் சொல்ல முடியும், என்னை பின்பற்று என்று சொல்லி. ஆனால் அவர் ரகசியமாக கிரெடிட் கார்டை பயன்படுத்தி பணத்தை எடுத்துக்கொண்டு வாழ்ந்தார் என்று சொன்னால் அவர் என்னை பின்பற்ற என்று சொல்ல முடியாது. இந்த பில்லியனர் இந்த குடிசை வாழ் பகுதிக்கு வந்தது போல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த மனிதனுக்கு தன்னுடைய வங்கி கணக்கிலே பில்லியன் கணக்கான பணக்கம் இருந்தது. ஒருவேளை US நாட்டிலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் இங்கே வந்தபொழுது அவர் அந்த பில்லியனை போல வாழவில்லை, அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தவில்லை. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்ற ஒரு காட்சி விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் பரலோகத்தினுடைய கிரெடிட் கார்டை பயன்படுத்தவில்லை. தேவன் என்கிற அந்த நிலைமையிலே இருந்த அந்த ஏதுக்களை அவர் தேவனாக இருந்தார், அந்த ஏதுக்களை அவர் பயன்படுத்தவில்லை. நமக்கு இருக்கக்கூடிய ஏதுக்களை மட்டுமே பயன்படுத்தி அவர் வாழ்ந்தார். ஆகவே அவர் நம்மை பார்த்து சொல்ல முடியும், என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. நாம் இந்த அற்புதமான சத்தியத்தை பார்க்கும் பொழுது நாம் ஒரு தெய்வீக வாழ்க்கைக்குள்ளாக, தேவபக்திக்குள்ள வாழ்க்கைக்குள்ளாக நாம் வருகிறோம். 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதுதான் தேவபக்தியினுடைய ரகசியம். தேவபக்தியின் ரகசியம் என்ன? அவர் இந்த பூமிக்கு வந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவிலே உண்மையுள்ளவராய் இருந்தார், உண்மையிலே தூய்மையுள்ளவராய் இருந்தார். எப்படி ஒரு மனிதர் இந்த மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு ஆவிலே தூய்மையா இருக்க முடியும்? இயேசு அதை விளங்கி காண்பித்தார் நமக்கு. ஆகவே நாம் இப்படிப்பட்ட ஜெய வாழ்க்கையை வாழ்வதற்கு சாத்தியம். நமக்குள்ளாக இந்த மாம்சம் இருந்தாலும் கூட அந்த தூய்மையான வாழ்க்கை வாழ முடியும். ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையானது அது மிக பெரிதா இருக்கிறது. மாம்சத்தினுடைய வல்லமையை காட்டிலும் பரிசுத்தாவின் வல்லமை சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தினுடைய அந்த எல்லைக்கு வந்து விட்டார்கள். அங்கே ஆண்டவர் சொன்னார், அந்த தேசத்துக்குள்ளே போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் இந்த ராட்சதர்களை பார்க்கும் பொழுது இதை நாங்கள் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அவர்கள் எல்லாரும் வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள், சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் சொன்னார், நீங்களால முடியும், நீங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். 600,000 மக்கள் சொன்னார்கள் அது கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இரண்டு பேர், யோசுவா காலேப் சொன்னார்கள், நாங்கள் எங்களால் செய்ய முடியும் என்று சொன்னார்கள். அவர்கள் மட்டுமே தான் அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். அவருடைய தசைகள் வலுவாக இருந்தது நிமித்தமாகவா? இல்லை, அவர்கள் தேவனிலே நம்பிக்கை வைத்தார்கள். ஆகவே தான் அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனிலே நம்பிக்கை வைத்தார்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு பாவத்தை பார்த்துவிட்டு அதை ஜெயிக்க முடியாது என்று சொல்லலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ராட்சதரை போல இருக்கலாம். இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் பின்பற்ற போகிறீர்களா அல்லது யோசுவா காலேபை பின்பற்ற போகிறீர்களா? இதுதான் உங்கள் முன்பாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. யோசுவா காலேபும் நாங்கள் ஜெயிக்க முடியும் என்று சொன்னார்கள். இதுதான் வேதத்தினுடைய செய்தி. நீங்கள் ஒரு ஜெயாளியாக இருக்க முடியும். நீங்கள் தோற்றுப்போக தேவையில்லை. இயேசு கிறிஸ்து ஜெயாளியாக இருந்தார். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். நாம் எப்படி ஜெயிக்க முடியும், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை விளங்க காண்பித்தார். ஆனால் நாம் அவர் எப்படி நாம் ஜெய வாழ்க்கை வாழ முடியும் என்று சொன்னார், அந்த உதாரணத்தை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால் நாம் அங்கே போகவே முடியாது. எப்படி 5 அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இயேசுவை பற்றி, அவர் இந்த மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அந்த வேதவசனம் சொல்லுகிறது, அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தமக்குண்டான பயமக்தி நித்தம் கேட்கப்பட்டு என்று வாசிக்கிறோம் எபிரேயர் 5:7. இது ஏதோ ஒரு நாளில் அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருந்து ஜெபித்ததை குறித்து சொல்லப்படவில்லை. அவர் இந்த மாம்சத்தில் இருந்த நாட்களிலே என்று சொன்னால் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே 33.5 ஆண்டுகள் அவர் என்ன செய்தார்? அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். எதற்காக ஜெபித்தார்? தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி. இரண்டு விதமான மரணங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டிலே, ஒன்று சரீர மரணம், இன்னொன்று ஆவிக்குரிய மரணம். இந்த இரண்டு மதங்களிலே மரணங்களிலே எந்த மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க முடியாத ஆண்டவர் ஜெபித்தார்? கண்டிப்பாக சரீர மரணம் அல்ல என்று சொன்ன எத்தனையோ ரத்த சாட்சிகள் இந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. ஆனால் அவருக்கு எந்த மரணம் தேவையில்லாது இருந்தது என்று சொன்னால் ஆவிக்குரிய மரணம். ஆண்டவரே, ஆவிக்குரிய மரணம் என்னை தொடக்கூடாது, ஆவிக்குரிய மரணத்தினுடைய ஒரு வாசனை கூட ஆண்டவரின் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், ஆண்டவரே நான் சோதிக்கப்படும் பொழுது பாவத்தினுடைய ஒரு வாசனை கூட காணப்படக்கூடாது ஆண்டவரே. ஆகவே அவருடைய ஜபத்தும் கேட்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஆகவே இது அவருடைய ஜபம், அது சரீர மரணம் அல்ல ஆவிக்குரிய மரணம் என்பதை நிரூபிக்கிறது. என்றால் சரீரத்தில் அவர் மரணம் அடைந்தார். இயேசு ஒவ்வொரு முறையும் தன்னுடைய மாம்சம் பலவீனமாக இருக்குது என்பதை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்காக கதறினார். அவர் ஜெயித்தார். நீங்களும் ஜெயிக்க முடியும், ஜெயாலியா வாழ முடியும். நீங்கள் ஆண்டவரத்தில்